அதிகாரம் 13. உதவியற்ற ஏழைகள். ஏழைகள் தங்களுக்கு தாங்களே உதவியாயிருக்கும்படி அவர்களுக்காக செய்யக்கூடிய அனைத்தையும் செய்த பின்னும் நம்முடைய பரிதாபத்தையும் கவனத்தையும் கோருகிற விதவைகளும் திக்கற்றவர்களும் வயதானவர்களும் உதவியற்றவர்களும் நோயாளிகளும் நம்முடையே இருப்பார்கள். இவர்கள் ஒருபோதும் நெகிழப்படக்கூடாது. தமக்கு உக்கிரானக்காரராக ஏற்படுத்தியிருக்கிற அனைவரின் இரக்கத்திற்கும் அன்பிற்கும் மென்மையான கவனத்திற்கும் தேவன் தாமே இவர்களை ஒப்புவித்திருக்கிறார். விசுவாச வீட்டார். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். கலாத்தியர் 6:10. தங்களுக்கு நடுவிலே தேவையில் இருப்போரை கவனிக்கும் கடமையை கிறிஸ்து தமது சபையின் மீது விசேஷமான விதத்தில் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு சபையின் எல்லைகளிலும் இருக்கும்படி தமது ஏழை மக்களை அவர் அனுமதிக்கிறார். அவர்கள் எப்போதும் நமக்கு நடுவே இருக்க வேண்டும். அவர்களை பராமரிக்கிற தனி பொறுப்பை சபை உறுப்பினர்கள் மீது அவர் வைக்கிறார். மெய்யான குடும்பத்தின் நபர்கள் ஒருவர் மேல் ஒருவர் கவனம் வைத்து நோயாளிகளுக்காக உழைத்து பெலவீனரை தாங்கி அறியாதவர்களுக்கு போதித்து அனுபவம் இல்லாதவர்களை பயிற்றுவிப்பதைப் போலவே விசுவாச வீட்டாரும் தேவையிலும் உதவியற்ற நிலையிலும் இருக்கிறவர்களை கவனிக்க வேண்டும். எந்த காரணத்திலும் இவர்களை கடந்து செல்லக்கூடாது. விதவைகளும் திக்கற்றோரும். விதவைகளும் திக்கற்றவர்களும் ஆண்டவருடைய விசேஷ கவனத்தின் பொருளாயிருக்கிறார்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலிருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி. நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன். உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. சங்கீதம் 68:5, ஏசாயா 54:5, எரேமியா 49:11. பல்லொரு தகப்பன் தனக்கு அன்பானவர்களை விட்டு பிரிய அழைக்கப்பட்ட போது அவர்களை பராமரிக்கும் தேவனுடைய வாக்கு தத்தங்களின் மேல் இருக்கும் விசுவாசத்தோடு மரித்திருக்கிறான். வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பும் அற்புதத்தின் மூலமோ அல்லது உணவு கொண்டு வர காகங்களை அனுப்பும் அற்புதத்தின் மூலமோ ஆண்டவர் விதவைகளுக்கும் தகப்பனில்லாதவர்களுக்கும் ஏற்பாடு செய்வதில்லை. மாறாக மனித இருதயங்களிலிருந்து சுயநலத்தை வெளியேற்றி கிறிஸ்து போன்ற அன்பின் ஊற்றுகளை திறக்கும் அற்புதத்தின் வழியாகவே ஏற்பாடு செய்கிறார். துன்பப்பட்டவர்களையும் இலக்கு கொடுத்தவர்களையும் விலையேற பெற்ற பொக்கிஷமாக தமது பின்னணியார்களிடம் அவர் கொடுக்கிறார். நம்முடைய பருவின் மீது அவர்களுக்கு பலமான உரிமை இருக்கிறது. வாழ்க்கையின் வசதிகள் இருக்கிற இல்லங்களிலும் ஏராளமான விளைச்சலால் நிரம்பியிருக்கிற களஞ்சியங்களிலும் நெய்யப்பட்டவைகளால் நிரம்பியிருக்கிற கிடங்குகளிலும் பொன்னாலும் வெள்ளியாலும் நிரம்பியிருக்கிற கடைகளிலும் தேவையில் இருக்கும் இப்படிப்பட்டவர்களை ஆதரிக்கும் பொருளை தேவன் வைத்திருக்கிறார். அவருடைய தாராளத்தின் வாய்க்கால்களாக இருக்க அவர் நம்மை அழைக்கிறார். தகப்பனில்லாத குழந்தைகளோடு அநேக தாய்மார்கள் இரட்டிப்பான பாரத்தை சுமக்க தைரியத்தோடு போராடி பல வேளைகளில் தன் குழந்தைகளை தன்னோடு வைத்து கொள்ளவும் அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்பாடு செய்யவும் தங்களது பலத்திற்கும் மிஞ்சி உழைக்கிறார்கள். அவர்களை பயிற்றுவிக்கவும் அவர்களுக்கு போதிக்கவும் அவளுக்கு நேரமில்லை. அவர்களுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற செல்வாக்குகளால் அவர்களை நிரப்ப அவளுக்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. அவளுக்கு ஊக்கமும் பரிவும் உறுதியான உதவியும் அவசியம். இந்த குழந்தைகளுக்கு தகப்பனுடைய கவனத்தை நம்மால் முடிந்த வரையிலும் கொடுக்க வேண்டுமென்று தேவன் நம்மை அழைக்கிறார். ஒதுங்கி நின்று அவர்களுடைய தவறுகளையும் அவர்கள் உண்டாக்கும் பிரச்சனைகளையும் குறையாக பேசுவதற்கு பதிலாக கூடுமான ஒவ்வொரு வழியிலும் அவர்களுக்கு உதவுங்கள். கவலையால் பாரமடைந்த தாய்க்கு உதவி செய்ய நாடுங்கள். அவளுடைய பாரங்களை லகுவாக்குங்கள். மற்றும் பெற்றோரின் நடத்துதலையும் கிறிஸ்தவ இல்லத்தின் கட்டுப்படுத்தும் செல்வாக்கையும் முற்றிலும் இழந்திருக்கிற திரளான குழந்தைகள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் தங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் உதவியற்ற இவர்களுக்கு திறக்கட்டும். தனிப்பட்ட ஊழியமாக தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வேலை சில நன்மை செய்கிற ஸ்தாபனங்களுக்கு கொடுக்கப்படுவதோ அல்லது உலக நற்செயல்களின் சந்தர்ப்பங்களுக்கு விட்டுவிடப்படுவதோ கூடாது. அந்த குழந்தைகளுக்கு கவனம் கொடுக்கக்கூடிய உறவினர்கள் இல்லை எனில் சபை உறுப்பினர்கள் அவர்களுக்கு இல்லங்கள் ஏற்படுத்தி தரட்டும். நம்மை உண்டாக்கினவர் குடும்பங்களாக நாம் தோழமையில் இருக்க வேண்டும் என்று நியமித்திருக்கிறார். கிறிஸ்தவ இல்லத்தின் அன்பான சூழ்நிலையில் குழந்தையினுடைய குணம் சிறப்பாக வளரும். சொந்த குழந்தைகள் இல்லாத அநேகர் மற்றவரின் குழந்தைகளை கவனிப்பதில் நல்ல வேலை செய்யலாம். செல்ல பிராணிகளுக்கு கவனம் கொடுத்து வாய்ப்பேசாத மிருகங்களின் மேல் அன்பை பொழிவதற்கு பதிலாக தெய்வீக சாயலுக்கு இசைவாக குணங்களை வடிவமைப்பதற்கு வாய்ப்புள்ள சிறு குழந்தைகளுக்கு கவனம் கொடுக்கட்டும். மனித குடும்பத்தின் இல்லமில்லாத பிள்ளைகள் மேல் உங்கள் அன்பை வையுங்கள். இவர்களில் எத்தனை குழந்தைகளை ஆண்டவருக்குள்ளாக அறிவுறுத்தி வளர்க்கலாம் என்று யோசியுங்கள். இவ்விதம் செய்வதனால் அவர்கள்தானும் பெரும் நன்மைகளை பெறுவார்கள். வயதானவர்கள். வயதானோருக்கும் குடும்பத்தின் உதவும் செல்வாக்கு அவசியம். கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளின் இல்லத்தில் இழந்த தங்கள் சொந்த இல்லத்தின் நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடும். வீட்டாருடைய விருப்பங்களிலும் வேலைகளிலும் ஈடுபட ஊக்கப்படுத்தப்படுவார்களெனில் தங்கள் பயன் முடிந்து போகவில்லை என்று உணர அது அவர்களுக்கு உதவும். அவர்களுடைய உதவி மதிப்பானது என்றும் மற்றவர்களுக்காக உழைப்பதில் செய்ய வேண்டியது இன்னும் தங்களுக்கு இருக்கிறது என்றும் அவர்களுக்கு உணர்த்துங்கள். அது அவர்களுடைய இருதயங்களுக்கு மகிழ்வூட்டி அவர்களுடைய வாழ்க்கையில் ஆர்வமூட்டும். கல்லறையை நெருங்கிக் கொண்டிருப்பதை காண்பிக்கிற நரைமுடியும் தள்ளாடும் நடையும் கொண்டவர்கள் கூடுமானவரை நண்பரிடையேயும் தோழமைக்கிடையேயும் இருக்கட்டும். தாங்கள் அறிந்து நேசித்திருக்கிறவரோடு அவர்கள் ஆண்டவரை தொழட்டும். அன்பும் தயவுமான கரங்களால் கவனிக்கப்படட்டும். முடியும் போதெல்லாம் தங்களுடைய நெருங்கின இனத்தாருக்கு இவ்விதம் ஊழியம் செய்வது குடும்பத்தின் ஒவ்வொரு நபருடைய சிலாக்கியமாகவும் இருக்க வேண்டும். அப்படி கூடாத பட்சத்தில் அந்த வேலை சபையினுடையதாயிருந்து ஒரு சந்தர்ப்பமாகவும் கடமையாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். கிறிஸ்துவின் ஆவியை கொண்ட அனைவரும் பலவீனமாகி வயதானவர்கள் மேல் மென்மையான கவனம் கொண்டிருப்பார்கள். கிறிஸ்துவினுடைய இரக்கத்தின் ஊழியத்தில் அவரோடு இணைந்து செயல்படவும் அவரை போல குணத்தை மேம்படுத்தவும் இவ்விதம் உதவியற்ற ஒருவர் நம்முடைய இல்லங்களில் இருப்பது விலையேற பெற்ற சந்தர்ப்பமாய் இருக்கிறது. வயதானோரும் வாலிபரும் தோழமை கொள்வதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. வாலிபர்கள் வயதானோரின் மனங்களிலும் வாழ்க்கைகளிலும் ஒரு பிரகாசத்தை கொண்டு வரலாம். வாழ்க்கை பிடிப்பில் தளர்ந்தவர்கள் வாலிபத்தின் நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் தொடர்பு கொள்வதனால் வரும் நன்மையின் அவசியத்தில் இருக்கிறார்கள். வயதானோரின் ஞானம் மற்றும் அனுபவத்தினால் வாலிபர் உதவி பெறுவர். அனைத்திற்கும் மேலாக சுயநலமற்ற ஊழியத்தின் பாடத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பரிவும் பொறுமையும் தத்தியாகமும் உள்ள அன்பும் தேவைப்படும் ஒருவர் வீட்டில் இருப்பது அநேக வீட்டாருக்கு விலைமதிப்பற்ற ஆசீர்வாதமாக இருக்கும். அது குடும்ப வாழ்க்கையை சுத்திகரித்து இனிமையாக்கி தெய்வீக அழகினால் அழகாக்கி அழியாத பரலோக பொக்கிஷங்களினால் ஐஸ்வர்யமாக்கும் கிறிஸ்துவின் கிருபைகளை வயதானோரிலும் வாலிபரிலும் கொண்டு வரும். குணத்தின் சோதனை. தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். மார்க்கு 14:7 என்று கிறிஸ்து கூறினார். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைபடாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. யாக்கோபு 1:27. தம்மை பின்பற்றுவோர் மத்தியில் அவர்கள் மேல் சார்ந்திருக்கும்படி வைக்கப்பட்டிருக்கும் உதவியற்றோர் மற்றும் ஏழைகள் மூலம் கிறிஸ்து அவர்களை சோதிக்கிறார். தேவையில் இருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு காட்டும் அன்பிலும் சேவையிலும் அவர் மேல் இருக்கிற அன்பின் மெய்த்தன்மையை நாம் நிரூபிக்கிறோம். அவர்களை நெகிழுவதென்பது நாம் பொய்யான சீடர்கள் என்றும் கிறிஸ்துவுக்கும் அவருடைய அன்புக்கும் அந்நியர் என்றும் அறிவிப்பதே. பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு குடும்பங்களில் இல்லங்கள் ஏற்படுத்தி தர செய்யக்கூடிய அனைத்தையும் செய்த பின்னரும் கவனத்தை கோரும் அநேகர் இருப்பார்கள். அவர்களில் அநேகர் தீய பழக்கத்தை சுதந்திரித்திருக்கிறார்கள். அவர்கள் நல்ல நிலையை அடையக்கூடாதவர்களும் கவர்ச்சியற்றவர்களும் மாறுபாடானவர்களுமாக இருக்கிறார்கள். எனினும் அவர்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். அவருடைய பார்வையில் நம்முடைய சொந்த சிறு குழந்தைகளைப் போலவே அவர்களும் விலையேறப்பட்டவர்கள். ஒரு உதவிக்கரம் நீட்டப்படவில்லை எனில் அவர்கள் அறியாமையில் வளர்ந்து தீமைக்குள்ளும் குற்றத்திற்குள்ளும் அடித்து செல்லப்படுவார்கள். இந்த குழந்தைகளில் அநேகர் அனாதை இல்லங்களின் வேலையினால் மீட்கப்பட முடியும். அப்படிப்பட்ட ஸ்தாபனங்கள் மிகவும் திறமையானவைகளாக இருக்க கூடுமான வரையும் கிறிஸ்தவ இல்லங்களுக்கான திட்டப்படி அமைக்கப்பட வேண்டும். மாபெரும் ஸ்தாபனங்களாக மிக அதிகமானோரை ஒன்றாக கொண்டு வருவதற்கு பதிலாக பல்வேறு இடங்களில் சிறிய சிறிய ஸ்தாபனங்களாக அவைகள் இருக்கட்டும். பெரிய பட்டணங்கள் மற்றும் நகரங்களுக்கு அருகிலோ இருப்பதற்கு பதிலாக பண்படுத்தும் நிலம் இருந்து குழந்தைகள் இயற்கையுடனான தொடர்பில் கொண்டு வரப்பட்டு தொழிற்பயிற்சியின் நன்மைகளை பெறக்கூடிய கிராமப்புறங்களில் அவை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இல்லங்களுக்கு பொறுப்பாய் இருக்கிறவர்கள் மிக பரந்த இருதயம் உள்ளவர்களும் நாகரீகமானவர்களும் தர்த்தியாகம் செய்கிறவர்களும் கிறிஸ்துவின் மேலிருக்கும் அன்பினால் இப்படிப்பட்ட வேலையை செய்து அவருக்காக குழந்தைகளை பயிற்றுவிக்கிற ஆண்களும் பெண்களுமாயிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கவனத்தின் கீழ் வீடில்லாத நெகிழப்பட்ட அநேகர் சமுதாயத்துக்கு உபயோகமான நபர்களாகவும் கிறிஸ்துவுக்கு தாமும் கனம் கொடுக்கிறவர்களாகவும் தங்களுடைய சந்தர்ப்பத்தில் மற்றவர்களுக்கு உதவுகிறவர்களாகவும் வர ஆயத்தப்படுத்தப்பட முடியும். சிக்கனமாயிருப்பதை அநேகர் கஞ்சத்தனத்தோடும் கருமித்தனத்தோடும் குழப்பி இழிவாக எண்ணுகிறார்கள். ஆனால் பரந்த தயாள குணத்தோடு சிக்கனம் ஒத்திருக்கிறது. உண்மையில் சிக்கனம் இல்லாத போது மெய்யான உதார குணமும் இருக்காது. கொடுப்பதற்கேதுவாக நாம் சேர்க்க வேண்டும். சுயமறுப்பு இல்லாது எவரும் மெய்யான தயவை பழக்கப்படுத்த முடியாது. எளிமையும் சுயமறுப்பும் சிக்கனமுமான வாழ்க்கையினால் மாத்திரமே கிறிஸ்துவின் முகவர்களாக நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வேலையை நம்மால் செய்ய முடியும். பெருமையும் உலக ஆசைகளும் இருதயத்திற்கு வெளியே போடப்பட வேண்டும். நம்முடைய எல்லா வேலையிலும் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் வெளிக்காட்டப்பட்ட சுயநலமில்லாத கொள்கை கொண்டு செல்லப்பட வேண்டும். நம்முடைய இல்ல சுவர்களிலும் படங்களிலும் சாமான்களிலும் துரத்தப்பட்ட சிறுமையானவர்களை உன் வீட்டிற்குள்ளே கொண்டு வா என்று நாம் வாசிக்க வேண்டும். நம்முடைய அலமாரிகளில் நிர்வாணிகளை உடுத்து என்று தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டிருப்பதை நாம் காண வேண்டும். நம்முடைய சாப்பிடும் அறைகளில் ஏராளமான உணவுகளால் நிரம்பியிருக்கிற மேசையில் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதல்லவோ என்று பொறிக்கப்பட்டிருப்பதை நாம் காண வேண்டும். ஏசாயா 58:7. உபயோகமான 1000 கதவுகள் நம்முன் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. நமக்கிருக்கிற குறைவான ஆதாரங்களை குறித்து பல வேளைகளில் நாம் புலம்புகிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் முழுமையான ஊக்கத்தோடு இருப்பார்களெனில் ஆதாரங்களை 1000 மடங்கு விருத்தி செய்யலாம். சுயநலமும் சுய திளைப்புமே உபயோகமாயிருப்பதற்கான பாதையை தடை செய்கிறது. நமது சிந்தையையும் நேரத்தையும் பலத்தையும் கவருகிற வெறும் விக்கிரகங்களான பொருட்களுக்காக உன்னத உபயோகத்திற்காக கொடுக்கப்பட வேண்டிய எவ்வளவு பணம் செலவிடப்படுகிறது? விலையுயர்ந்த வீடுகளிலும் சாமான்களிலும் சுயநலமான இன்பங்கள், ஆடம்பரங்கள் மற்றும் ஆரோக்கியமற்ற உணவுகள் பாதிக்கிற திளைப்புகளிலும் எவ்வளவு பணம் வீணாக்கப்படுகிறது? எவருக்கும் நன்மை செய்யாத ஈவுகளில் எத்தனை விரயமாகிறது? அவசியமற்ற பல வேளைகளில் பாதிப்புண்டாக்கும் பொருட்களுக்காக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுபவர்கள் சோதனைக்காரனிடமிருந்து ஆத்துமாக்களை மீட்டெடுக்க விளைவதற்கு செலவழிப்பதை காட்டிலும் அதிக அளவு, அநேக மடங்கு அதிகமாக செலவு செய்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்கிற அநேகர் மற்றவர்களுடைய தேவைகளுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லை என்னும்படியாக ஆடைகளுக்கு அதிகம் செலவு செய்கிறார்கள். தங்களுக்கு எளிமையான ஆடையை ஏற்பாடு செய்யக்கூட அதிகம் சிரமப்படுவோரின் தேவைகளை கருத்தில் கொள்ளாது விலையுயர்ந்த அலங்காரங்களும் விலையுயர்ந்த துணிகளும் தாங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். என் சகோதரிகளே, வேதாகம சட்டங்களுக்கு இசைவாக நீங்கள் உடுத்தும் விதத்தை வைப்பீர்களானால் மிக ஏழையான சகோதரிகளுக்கு உதவி செய்ய உங்களிடம் ஏராளம் இருக்கும். பொருள் மாத்திரமல்ல, நேரமும் இருக்கும். பல வேளைகளில் இது அதிகம் அவசியப்படுகிறது. உங்கள் ஆலோசனைகளாலும் ஞானம் மற்றும் திறமைகளாலும் நீங்கள் உதவக்கூடிய அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எளிமையாக எனினும் இனிமையாக உடுத்துவது எவ்வாறு என்று காண்பியுங்கள். தங்களுடைய லட்சணமில்லாத, சரியாக பொருந்தாத உடை மற்றவரின் ஆடைகளுக்கு குறிப்பிடும்படி வேறுபட்டிருப்பதால் பல்லொரு பெண் தேவனுடைய ஆலயத்தை விட்டு தூரம் நிற்கிறாள். இந்த வேறுபாட்டினால் பல்லொரு உணர்வுள்ள ஆத்மா கசப்பான சிறுமையும் அநியாயமும் குறித்த நினைவுகளில் திளைக்கிறது. இதனால் அநேகர் மதத்தின் மெய்த்தன்மையை சந்தேகித்து சுவிசேஷத்திற்கு எதிராக தங்கள் இருதயங்களை கடினப்படுத்துகிறார்கள். கிறிஸ்து ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்று நம்மிடம் கூறுகிறார். ஆயிரக்கணக்கானோர் ஒவ்வொரு நாளும் பஞ்சம், இரத்தம் சிந்துதல், தீ மற்றும் வாதையினால் அழிந்து கொண்டிருக்க தன் இனத்தை நேசிக்கிற ஒவ்வொருவனும் ஒன்றும் வீணாக்கப்படக்கூடாது என்பதையும் மனிதருக்கு நன்மை பயக்கிற ஒன்றும் அவசியமின்றி செலவு பண்ணப்படக்கூடாது என்பதையும் தன் கடமையாக கொள்ள வேண்டும். நமது நேரத்தை வீணாக்குவது தவறு. நமது நினைவுகளை வீணாக்குவது தவறு. சுயத்திற்கு கொடுக்கிற ஒவ்வொரு நொடியையும் நாம் இழக்கிறோம். ஒவ்வொரு நொடியும் மதிக்கப்பட்டு சரியாக பயன்படுத்தப்பட்டால் நமக்கும் உலகத்திற்கும் செய்ய வேண்டியதிருக்கிற அனைத்திற்கும் நமக்கு நேரம் இருக்கும். பணத்தை செலவழிப்பதிலும் நேரத்தையும் பலத்தையும் சந்தர்ப்பங்களையும் உபயோகிப்பதிலும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நடத்துதலுக்காக தேவனை பார்க்கட்டும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றியறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. லூக்கா 6:35. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சியடையான். தன் கண்களை ஏழைக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். நீதிமொழிகள் 28:27. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். லூக்கா 6:38. ஆமேன்.